நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம், வழமை போல சைவ சித்தாந்த விடயங்களை பார்த்து வரும் நாள் ஆக அமைகின்றது. அதில் நாங்கள் இப்போது சைவ சித்தாந்தத்தில் சிறிய அளவு அடிப்படை கருத்துக்களை பார்த்து முடித்து சில சாதகர்களுடைய கேள்விகளுக்கு விடை கண்டு கொண்டிருக்கின்றோம். சில சத்சங்கங்களாக இன்று இரண்டு விடயங்களுக்கு விரிவாக பார்க்குமாறு சாதகர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஒன்று கருத்து பரிமாற்றம் என்னுடைய நண்பருடன், மற்றது சாதகருடைய கேள்வி. அதாவது இந்த எங்களுக்கு இரண்டு கண்கள் இருப்பது போல சைவர்களுக்கு, சைவ சமயத்தவர்களுக்கு இரண்டு கண்கள் இறைவன் கொடுத்திருக்கின்றார். அது எங்களுடைய உடலில் இருக்கும் ஊனக்கண் அல்ல, அது ஞானக்கண். அந்த ஞானக்கண்கள் தான் தோத்திரமும் சாஸ்திரமும் என்று நாங்கள் சிறிதளவில் பார்த்திருக்கின்றோம். முன்னர் தோத்திரங்கள் பன்னிரண்டும் சாஸ்திரங்கள் பதினான்கும் இரண்டு கண்களாக, ஞானக்கண்களாக இறைவன் தன்னுடைய தனு கரண புவன போகத்தை இந்த உயிர்களுக்கு கொடுத்த பின் அதில் நாங்கள் அதன் வழி செல்வதற்கு இந்த அறிவு நூல்களையும் இந்த தோத்திரங்களையும் திருமுறைகளையும் கொடுத்திருக்கின்றார். அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் அதை, நானும் என்னுடைய நண்பரும் அதை பற்றி பேசியிருந்தோம். ஆகவே இந்த பன்னிரண்டு திருமுறைகள் ஆவன. இந்த பன்னிரண்டு திருமுறைகளும் நாயன்மார்களால் திருவாரங்கள், திருவாசகங்கள் மற்றைய பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் சுருக்கத்தை மாத்திரம் என்று சொல்கின்றேன், உங்களுக்கு அதனுடைய தகவல்களை பின்னர் அனுப்பி வைக்கின்றேன். முதல் மூன்று திருமுறைகளாக திருஞான சம்பந்தருடைய தேவாரமும், அடுத்த மூன்று திருமுறையாக அப்பர் சுவாமிகளுடைய தேவாரமும், அதாவது ஒன்று ரெண்டு மூன்று திருமுறை திருஞான சம்பந்தருடைய தேவாரம், நாலாவது திருமுறை அஞ்சு ஆறாவது திருமுறை அப்பர் சுவாமிகளின் தேவாரம், ஏழாவது திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரம், எட்டாம் திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசகருடையது. அதைத் தொடர்ந்து ஒன்பதாவது திருமுறையாக திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஒன்பது அடியார்களால் பாடப்பெற்றது. அதைத் தொடர்ந்து பத்தாவது திருமந்திரம் திருமூலச்சித்திரால் கொடுக்கப்பட்டது. பதினோராவது திருமுறை இருக்கும் திருமுறைகள் 12 ஆசிரியர்களால் பாடப்பெற்றது. 12வது திருமுறை இறுதி திருமுறை பெரிய புராணம் சேக்கிழார் சுவாமிகளால் பாடப்பெற்றது. இவை 12 திருமுறைகள். இவைதான் எங்களுடைய தோத்திர நூல்களாக, ஞான கண்ணில் ஒரு கண்ணாக, இரண்டு கண்கள் எங்களுடைய உடலுக்கு இருப்பது போல் சைவத்திற்கு இரண்டு கண்கள் என்று பேராசிரியர் அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த இரண்டு கண்களில் ஒரு கண்களான இந்த சோஸ்திரங்கள் 12 அமைந்திருக்கின்றன. ஆகவே மொத்தமாக 12 திருமுறைகளை 27 அடியார்கள் பாடியிருக்கின்றார்கள். நான் இப்ப சொன்ன கூற்றின்படி இதே போல் மற்றைய கண்ணை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் அது 14 சாஸ்திர நூல்கள், அதான் சித்தாந்தம். அதைத்தான் நாங்கள் பயின்று வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளில். அதில் 14 நூல்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த 14 நூல்களை 6 அடியார்கள் தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால் திருவுந்தியார் என்று ஒரு நூல், அதை திருவியலூர் உய் வந்த தேவநாயனார் என்பவர் அருளியிருக்கின்றார். அடுத்ததாக திருக்களிற்றுப்படியார், அதை திருக்கடவுர் உய் வந்த தேவநாயனார் அருளியிருக்கின்றார். அதுக்கடுத்தது சிவஞான போதம், அதை மெய்கண்ட தேவர் அருளியிருக்கின்றார். அதுக்கடுத்ததாக உண்மை விளக்கம், அதை திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளியிருக்கின்றார். அதற்கு பிறகு வரும் இரண்டு நூல்கள், சிவஞான சித்தியார் இருபா இருது என்ற இரண்டு நூல்களை அருணந்தி சிவம் சிவாச்சாரியார் அருளியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து உமாபதி சிவம் சிவாச்சாரியார் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படும் 8 நூல்களை தந்திருக்கின்றார். அவையின் பெயர்களை பார்த்து விடுவோம். ஏனென்றால் நாங்கள் சித்தாந்திகள், சித்தாந்தம் படிக்கின்றோம் கிரியா யோகத்தில் இருந்து. சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பகுரொடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்ற 8 நூல்களை உமாபதி சிவம் சிவாச்சாரியார் அருளினார். இவற்றை தொகுத்து பார்த்தால் 14 சாஸ்திர நூல்கள் 6 பெயர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன், நீங்கள் இதை மனனம் செய்ய தேவையில்லை. ஆனால் எங்களுடைய சைவ சமயத்தில் இருக்கும் இரண்டு கண்கள், அது ஊனக்கண் அல்ல ஞானக்கண்கள், அவையெல்லாம் இந்த சாஸ்திரங்களும் சோஸ்திரங்களும். இந்த சாஸ்திரங்களை நாங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். அதாவது இவற்றை நாங்கள் கேட்க வேண்டும், சாஸ்திர நூல்களை சிந்திக்க வேண்டும், தெளிய வேண்டும், அதிலிருந்து நிட்டை கூடுதல் வேண்டும் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இப்போது இதை கொஞ்சம் சற்று விரிவாக பேராசிரியர் மிகவும் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதை அந்த விளக்கத்தை சிறிதளவு அடியேன் உங்களுக்கு தருகின்றேன். அதாவது இதை எங்களுக்கு உடலுக்கு இரண்டு கண்களை கொடுத்தது யார்? இறைவன். அது ஊனக்கண் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும், அது ஞானக்கண் அல்ல. அதேபோல் அதே இறைவன் தனு கரண புவன போகங்களை கொடுத்து எங்களுக்கு உடல் கொடுத்து, உடலில் வாழ்வதற்கு உரிய பொருட்கள் கொடுத்து, அதை நாங்கள் அனுபவித்து அதிலிருந்து அனுபவம் பெற்று இறுதியாக எங்களுடைய வினைகளை கழித்து இறைவன் அடி சேர்வதற்குரிய முறையை கொடுத்திருக்கின்றார். அதற்கு என்ன தேவை என்று சிந்தித்த இறைவன் ஆகமங்களையும் வேதங்களையும் அருளி செய்தார். அந்த முறைப்படி வந்ததுதான் இந்த 14 சோஸ்திரங்களும் 12 சோஸ்திரங்களும் 14 சாஸ்திரங்களும். ஆகவே நாங்கள் இவற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்னொரு கேள்வியை பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தியிருந்தார். ஏன் இந்த சோஸ்திரங்கள் 12 அமைந்திருக்கின்றது? ஏன் 13 இருக்கக்கூடாது? ஏன் 11 இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பி அதற்குரிய பதிலையும் கொடுத்தார். அருமையான விளக்கம். ஏனென்றால் ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் உண்டு? 12 மாதங்கள். ஆகவே இந்த 12 ஸ்தோத்திரம் வந்ததற்கு அவர் கொடுத்த அழகான விளக்கம், இந்த 12 மாதங்கள் அதாவது ஒரு வருடம்தான் எங்களுடைய காலத்தில் உண்டு, வருடக்கணக்கில் தான் காலம் போகின்றது. அந்த எல்லா காலத்துக்கும் உகந்த நூலாக சோஸ்திரங்களை இறைவன் படைத்தார் என்று அருமையான விளக்கம் ஒன்றை கொடுத்தார். அதாவது இந்த 12 மாதங்கள் ஒரு வருடத்தில் இருக்கும் எங்களுடைய தியதிகள். அந்த 12 மாதங்கள் இருக்கிறபடியால்தான் அந்த 12 சோஸ்திரங்கள் அமைந்தது என்று ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதில் அவர் தொட்ட விளக்கம் என்னவென்றால், எக்காலத்திற்கும் இந்த சோஸ்திர நூல்கள் முக்கியமானது, தேவையானது என்பது. இங்கு அவர் காலத்தை குறிப்பிடுகின்றார். அடுத்த கேள்வி கேள்வி எழுப்பினார், ஏன் 14 சோஸ்திர சாஸ்திர நூல்கள் அமைந்திருக்கின்றன? ஏன் 15 அமையக்கூடாது? ஏன் 13 அமையக்கூடாது? ஏன் 14 என்று? அதற்கு அவர் சொன்ன விளக்கம் மேலும் அற்புதம். அது என்ன? இவ்வளவு உலகங்கள் இங்கு இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் என்றால் சித்தாந்தியலுக்கும் பலருக்கும் தெரியும், ஈரேழு உலகங்கள் என்று படித்திருக்கின்றோம். ஈரேழு உலகம் என்றால் என்ன? 2 × 7 14 உலகம். ஆகவே இந்த 14 உலகத்தை மையமாக வைத்து வந்ததுதான் இந்த 14 சாஸ்திர நூல்கள் என்று அருமையான விளக்கத்தை கொடுத்தார். ஏனென்றால் அது எதை குறிக்கின்றது? இந்த 14 உலோகம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உலகம் முழுத்தலுக்குமே தேவையான நூல் இந்த சாஸ்திர நூல்கள் என்று சொன்னது மிகவும் அற்புதம். உலகம் என்றால் என்ன? சித்தாந்தத்தில் இடம். ஆகவே இங்கு என்ன அற்புதம் என்றால், இந்த ஞான கண்களாக சைவத்தில் கொடுக்கப்பட்ட 2 விடயங்களும் சாஸ்திரங்களாக இருக்கலாம், சோஸ்திரங்களாக இருக்கலாம், காலம் இடத்தை வைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எக்காலத்துக்கும் உகந்தது சோஸ்திரம், எல்லா இடத்திற்கும் உகந்தது சாஸ்திரம். ஆகவே காலம் இடம் நாங்கள் எங்களுடைய 36 தத்துவங்களில் படித்திருக்கின்றோம். இந்த பிரபஞ்சமே காலம் இடம் இரண்டையும் வைத்துத்தான் நடக்கின்றது பரம்பொருளை விட. ஆகவே இந்த 2 நூல்களாலும் இறைவன் என்ன செய்திருக்கின்றார் என்று இன்னும் கூட போய் பார்த்தால், இந்த உலகத்தில் இருக்கும் காலத்தையும் அவர் கணக்கிட்டு, இந்த உலகத்தில் இருக்கும் இடத்தையும் கணக்கிட்டு இந்த தோத்திர சாஸ்திர நூல்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதை பார்த்தால் எவ்வளவு அற்புதம் என்று பேராசிரியர் சொல்லும் போது மிகவும் அருமையாக இருந்தது. இதற்கு மேல் எங்களுக்கு என்ன விளக்கம் தேவை? ஆகவே இப்போது சாதகர்களாகிய அடியார்களாகிய நாங்கள் இதை நன்கு தெரிந்து விட்டோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதே எங்களுடைய காலத்தையும் இடத்தையும் வைத்துத்தான். ஆகவே காலம் நியதி என்ற தத்துவத்தில் வாழும் எங்களுக்கு, கால தத்துவம் நியதி தத்துவத்தில் வாழும் எங்களுக்கு இந்த 2 நூல்களும் கிடைத்தது. இந்த தத்துவங்களில் உயிர்கள் வாழ்ந்து இறையறி சேர்வதற்கென்பது இப்போது மிகவும் விரிவாக விளங்கிவிட்டது. ஆகவே இதை ஏன் 2 கண்கள் என்று சொன்னார்கள் சைவ சித்தாந்த ஆரம்ப இடத்தில்? இந்த 2 நூல்களையும் ஏன் 2 கண்கள் என்று சொன்னார்கள் என்பதற்கு இன்னொரு அற்புதமான விளக்கத்தை பேராசிரியர் கொடுத்தார். அது என்ன? இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் போது எங்களுக்கு இந்த 2 கண்களும் முக்கியமானது, அதை ஒருவரும் மறக்க முடியாது. இந்த 2 கண்களும் இல்லாமல் எப்படி வாழ்வது என்று சிந்தித்து பார்த்தால் அது மிகவும் கஷ்டமான விடயம். ஆகவே இந்த 2 கண்களும் இவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்பதுதான் இந்த கண்களை உபமானமாக இந்த சாஸ்திர சோஸ்திர நூல்களுக்கு கொடுத்தார்கள் சைவ சித்தாந்தத்தில் என்று சொல்லப்போனால், அல்லது அருளாளர்கள் அதை கொடுத்தார்கள் என்று சொல்லப்போனால், அது அல்ல காரணம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அது மேலும் எங்களை ஒருபடி உயர்த்துகின்றது, எங்களுடைய சாதனையிலும் சரி, எங்களுடைய வழிபாட்டிலும் சரி. அதாவது இந்த ரெண்டு நூல் தொகுப்புகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எங்களுடைய கண்களை வைத்து நாங்கள் உலக வாழ்க்கையில் எப்படி முழுமையாக வாழ்கின்றோமோ அந்த கண்களுக்கு இந்த ரெண்டு நூல்களும் ஓமானமாக சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த ரெண்டு ஊன கண்களையும் வைத்து நாங்கள் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்கின்றோம் என்று சொல்வது போல, இனிமேல் இந்த விளக்கம் தெரிந்த நாங்கள் எல்லோரும் இந்த ஞான கண்ணை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்பதுதான் அதன் பொருள் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதம்! ஊனக்கண் உடலுக்குத்தான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்றால், இந்த பொறிகளிலிருந்து விலத்துவதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடைய வேண்டிய லட்சியம் என்று படித்து விட்டோம். அதாவது அந்த பொறிகளிலிருந்து நாங்கள் விலத்த வேண்டுமென்றால், இந்த ரெண்டு அரும்பெரும் நூல்கள், இறைவனால் தரப்பட்ட நூல்கள் வழி நின்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சமைத்தோம் என்றால், நாங்கள் அதில் பெரிய இடத்திற்கு வரலாம். அதுதான் இதை இரண்டு கண்கள் என்று நாசூக்காக அருளாளர்கள் கொடுத்த விடயம். அதன் உட்கருத்து அதுதான் என்று சொல்லும்போது எவ்வளவு அற்புதம்! அதாவது அது ரெண்டு கண்களுக்கு ஒப்பிடப்படுகின்றது. அந்த ரெண்டு கண்களும் எங்களுக்கு தெரிந்த கண்களாக ஊனக் கண்கள் தான். ஆனால் இதை ஞான கண்கள் என்று பெயரளவில் எடுத்துவிட்டு, ஓகே இதை நாங்கள் ஞான கண்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் பிரயோசனம் இல்லை. அது அந்த அர்த்தத்தில் கொடுக்கப்படவில்லை என்று பேராசிரியர் அடித்து சொல்கின்றார். அந்த கண்கள் என்ற ஓமானம் அங்கு கொண்டு வரப்பட்டது. அந்த ரெண்டு கண்களை கொண்டு நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கின்றோமோ, அதே போல் இந்த ரெண்டு நூல்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை முற்றாக வாழ வேண்டும். அதை வாழ்ந்தால்தான் எங்களுடைய சித்தியை நாங்கள் அடையலாம், எங்களுடைய பதிஞானத்தை நோக்கி செல்லலாம். அதற்கு இந்த ரெண்டு நூல்களும் அரும்பெரும் நூல்கள். ஒன்று 12 திருமுறைகளாகவும் மற்றது 14 சாஸ்திரங்களாகவும் இருக்கின்றன. யோகத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? கிரியா யோகத்தில் வேதாந்தத்துக்குரிய இந்த சாஸ்திர நூல்கள், சாரி சோஸ்திர நூல்கள் 12, சித்தாந்தத்துக்குரிய 14 சாஸ்திர நூல்களும் யோகத்தில் நாங்கள் சித்தாந்த வழியில் செல்கின்றோம். பக்தியில் அடியார்கள் எல்லோரும் சோஸ்திர வழியில் செல்கின்றார்கள். இந்த ரெண்டு மார்க்கமுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது. ரெண்டு மார்க்கம் வழி சென்றும் தன்னுடைய சச்சிதானந்தத்தை அடையலாம் என்று இறைவன் அருளாளர்கள் மூலம் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அருளாளர்கள் சொல்லித்தான் எங்களுக்கு இது தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே எல்லா அருளாளர்களுக்கும் மிகவும் நன்றி. இது நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சொன்னதை உங்களுக்கு அப்படியே ஒப்புவிக்கின்றேன். ஆகவே இந்த சாஸ்திர நூல்கள், சோஸ்திர நூல்கள் எங்களுக்கு இந்த அருளாளர்கள் மூலம் கிடைத்திருக்கின்றது. இந்த ரெண்டு நூல்களையும் வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர வேண்டும். அது ஆன்மீகம் மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையையும் தொடர வேண்டும். உலக வாழ்க்கையே இந்த ரெண்டு நூலில் சொல்லப்பட்ட விடயத்தில் அமைய வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த ரெண்டு நூல்களில் சொல்லப்பட்டதை வைத்து அமைத்து விட்டோமாக இருந்தால், அதுதான் எங்களுடைய வெற்றி பாதை. ஆகவே இந்த ரெண்டு விடயத்தையும் நாங்கள் இன்னும் கூர்மையாக கவனிப்போமாக இருந்தால், அதாவது இந்த விடயத்தை கிரியா யோகத்தில் எங்களுடைய யோக சாதகர்களுக்காக கவனிப்போமாக இருந்தால், பாபாஜி கூறிவிட்டார், வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தம். அந்த நிலையில்தான் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். சித்தாந்தத்திற்குள் கிரியா சாதகர்களை வைத்து பார்த்தால், ஆகவே இந்த ரெண்டு வகையிலும் நாங்கள் இந்த பதிஞானத்தை அடையலாம் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த 12 சோஸ்திர நூல்களும் இந்த 14 சாஸ்திர நூல்களும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி மாத்திரமல்ல, எங்களுடைய சாதனைக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றை உணர்ந்து இதன் வழி செல்ல வேண்டும். இவ்வளவு நாளும் நாங்கள் சாஸ்திரம் படிக்கின்றோம், சிறு வயதிலிருந்து சோஸ்திரம் படித்திருக்கின்றோம், ஆனால் படிக்க வேண்டும் என்று நினைத்து படிக்கின்றோம், ஏதோ வழிபாடு என்று நினைத்து படிக்கின்றோம், ஏதோ இறை வணக்கம் என்று நினைத்து படித்திருக்கின்றோம். என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். ஆனால் இப்போது விளங்கிவிட்டது, இது வழிகாட்டி இறை வழிபாட்டிற்கோ அல்லது நாங்கள் அதை படிக்க வேண்டும் என்று அருளாளர்கள் சொன்னபடியால் அதை படிக்கிறோம் என்றோ இல்லாமல், அதுவே எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த பேராசிரியர் சொல்லித்தந்த, சைவ சித்தாந்தத்திலிருந்து சொல்லித்தந்த அடிப்படை கருத்து. ஆகவே நாங்கள் அதன் வழி ஒழுகுவோம். பேராசிரியர் கூட இதை ஒரு செய்தியாக ஆசிரியர் என்ற முறையில், வித்யா குரு என்ற முறையில் சொல்லித்தந்தார். இருப்பினும் நாங்கள் அதற்கு மேலாக பார்த்தால் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது, இந்த ரெண்டு விதத்தாலும் நாங்கள் எங்களுடைய சித்தியை பெறலாம் என்பது தெரிந்துவிட்டது. எங்களுடைய யோகி ராமையா அவர்கள் கிரியா யோகத்தில் அவருடைய புத்தகத்தில் ஒரு திருமூலருடைய பாட்டொன்றை பிரசுரித்திருந்தார். அந்த பாட்டை நான் முந்து ஒரு முறை கேட்டு அதை எடுத்துக்கொண்டேன். ஒரு குறிப்பு, இன்று இதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற போது அந்த பாட்டு ஞாபகத்திற்கு வந்தது. அந்த குறிப்பை எடுத்து வைத்திருக்கின்றேன். அது நான் இவ்வளவு நேரம் பேசினதின் தொகுப்பை திருமூலச் சித்தர் ஒரு பாடலிலே கொடுத்திருக்கின்றார். அதை யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய புத்தகம் ஒன்றில் பிரசுரித்திருக்கின்றார். அவர் பிரசுரித்தது மாத்திரம்தான், ஆனால் பாடல் வந்தது திருமந்திரத்திலிருந்து. அந்த பாடலை பாடுவோம். இந்த விளக்கத்திற்கு அதுதான் மூலச் சான்று சைவ சித்தாந்தத்துடன். அந்த பாடலுக்குரிய தலைப்பு திருமூலச் சித்தர் கொடுத்தது, இரண்டும் ஒன்றே இரண்டு கண்கள். இரண்டும் ஒன்றே இரண்டு கண்கள், அந்த இரண்டும் தான் சோஸ்திர நூல்கள், சாஸ்திர நூல்கள். அவை இரண்டும் கண், இரண்டு கண்களுக்கு ஒப்புவிக்கப்படுகின்றது. அந்த பாட்டை எப்படி அவர் கொடுக்கின்றார் என்றால், திருமூலச் சித்தர் இரண்டு கடாக்களை வைத்து அதை விளங்கப்படுத்துகின்றார். கடாக்கள் என்றால் ஆடுகள் என்று நினைக்கின்றேன். இரண்டு கடா உண்டு அவ்வூரின் உள்ளே, இரண்டு கடாவுக்கும் ஒன்றே தொழும்பன், இரண்டு கடாவும் இருத்தி பிடிக்கின், இரண்டு கடாவும் ஒரு கடாவாமே. அதற்கு கீழே அவர் கொடுத்திருக்கும் ஒரே ஒரு சிறிய விளக்கம், இரண்டு வழியாலும் நாங்கள் சச்சிதானந்தத்தை அடையலாம். எவ்வளவு அற்புதமான பாடல் திருமூலச் சித்தரன். இதை யோகி ராமையா அவர்கள் கிரியா யோகத்தில் ஒரு புத்தகத்தில் பிரசுரித்திருந்தார். வேதாந்தம் சித்தாந்தம் என்ற தொடர்புபடுத்தி காட்டுவதற்கு. ஆகவே எல்லாவற்றையும் இப்போது சேர்த்து பார்க்கும் போது மீண்டும் வலியுறுத்தல் வருகின்றது. சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்ததுதான் கிரியா யோகம். கிரியா யோகத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விளக்கத்திற்கும் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை விளக்கங்கள் உண்டு. அதை உணர்கின்றோம், உணர்வோம், அதன் வழி நிற்போம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்துடன் தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, நீங்கள் இணைப்பில் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் உண்டா?
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சட்சகத்திலிருந்து எனக்கு சில விஷயங்கள் விளங்கி கொண்டது மிகவும் தெளிவாக இருந்தது. அதை நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். அதை மற்றவர்கள் நீங்கள் விரும்பினால் நான் உள்வாங்கியதை சுருக்கமாக சொல்லலாம், அல்லது நான் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறேன். என்ன செய்வது, சுருக்கமாக சொல்வதா அல்லது உள்வாங்கிக் கொண்டு அதை என்ன செய்யலாம் என்பதை தெரிவிக்கும்.
அதை உள்வாங்கிக் கொண்டே இருங்கள்.
ஓகே, நன்றி.
நன்றி.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. அதுக்குரிய காரணம் என்னென்றால், இறைவனையா, இது பல தொகுப்பு திரியிலென்று வந்தவற்றை நான் பேசிக்கொண்டு போகின்றேன். நீங்கள் அதில் எங்கேயாவது சரியாக சொல்லாவிட்டால் அதை என்னாலும் பிடித்து கொள்ள முடியாது. நான் இனியே என்னுடைய பேச்சை போட்டு கேட்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். ஆகவே என்றபடியால்தான் உங்களை அப்படியே நீங்கள் உள்ளுக்குள் நீங்கள் அதை இன்னும் வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயனை. நன்றி இரவன் ஐயா. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய ஒரு சத்சங்கம், ஒரு அற்புதமான சத்சங்கம். சைவ சித்தாந்த கருத்துக்களை ரொம்ப ஒரு சுருங்கிய முறையில பாபாஜி இன்னைக்கு அதை வெளிப்படுத்திருக்கார். அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சொற்களை கேட்கற ஒரு வாய்ப்பு நமக்கு பாபாஜியினுடைய திருவருளால் கிடைச்சது. சைவ சித்தாந்தத்தினுடைய பேராசிரியர்களுடைய பேர்களையும் திருமுறைகளுடைய விஷயங்களையும் நல்லா தொகுத்து ரொம்ப சுருங்கிய முறையில சொன்னதுக்கு பாபாஜிக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தடவை யோகியாருடைய சத்சங்கத்துல நானு கரூர்ல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கக்குள்ள ஏதோ ஒரு புதிய மாணவர்கள் வந்து ரெண்டு மூணு பேர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யோகியார் வந்து கோபப்படல, எனக்கு கூட ஒரு மாதிரி சின்ன அப்படி சிரிக்கிறாங்களேன்ட்டு. அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் யோகியார், இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை இப்ப அறியக்குள்ள ஒரு விஷ இதா இருக்கும், அதை நுணுக்கமா போய் பார்த்து தேவன் அறியக்குள்ள அது பெரிய பொக்கிஷமா இருக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த ஆசிரியருடைய பேரெல்லாம் நான் கேட்கக்குள்ள ரொம்ப 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 சந்தோஷப்பட்டான். பெரிய ஞானிகள் அவங்கெல்லாம். அது பாபாஜி இல்லைன்னா நமக்குலாம் இந்த அளவுக்கு தெரியாது. இது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல படிக்கக்கூடிய கல்வி இந்த அளவுக்கு நமக்கு வந்து பறந்து வந்து கிடைக்குதுன்னா அது அவருடைய ஆசீர்வாதம் தான். அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நல்ல கருத்துக்களை சொன்ன ஒரு மகான்களுடைய பேர்களை கேட்கவும் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய எல்லா விஷயங்களும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பாபாஜியுடைய கருணையாலையும் நமக்கு வந்து கிடைக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா அது நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறோமோ அந்த தூய்மை பொருள் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த இரு கண்கள் நீங்க சொல்லக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது ரொம்ப பேருக்கு தெரியாமையே வாழ்க்கையை நடத்திட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய வினைப்பயன். நமக்கு பாபாஜி வந்து ரொம்ப சுருங்கிய முறையில இந்த பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஆனந்தமா அது பெறறோம். பயிற்சி இல்லைன்னா இந்த விஷயத்த வந்து சீக்கிரம் நீங்க கிரகிக்க முடியாது. மனம் பல வகையில நமக்கு மாறிட்டு இருக்கும். அதுக்குதான் பாபாஜி மூலியமா நமக்கு வரக்குள்ள அதுதான் யோகியார் சொன்னார், ஏதோ நான் சொல்லிட்டு போறேன் நீங்க கேட்டுட்டு போறீங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க, இது என்ன புதுமையான விஷயமான்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல இந்த விஷயங்களை ரொம்ப உணர்வீங்கன்னு சொன்னார் யோகியார். அந்த வகையில இந்த உடைய சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுக்கு பாபாஜிக்கு நன்றி. அந்த அமைப்புக்கும் நன்றி. ஓம் கிரிய பாபா ஜனமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் மேலும் மேலும் சிறிய அளவு உயர்த்தி பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதற்குரிய சிறு விளக்கத்தையும் கொடுத்து அதற்குரிய அடுத்த நிலையை பற்றியும் சிறிது கொடுத்தீர்கள். இறுதியாக இந்த சத்சங்கத்தில் அந்த யோகியார் கொடுத்த அந்த திருமூல சித்தருடைய பாடல் மிகவும் அருமையாக இன்றைய சத்சங்கத்திற்குள் தொகுத்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்தில் யோகியார் கொடுத்த இரண்டு திருமூலர் பாடலுடன் சேர்ந்து இணைந்த ஒரு உடைய வாக்கியத்தையும் சொல்லி முடிக்கின்றேன் இந்த இறுதியில். அதாவது இந்த வேதாந்த சுத்த வேதாந்தம் என்று சொல்லும் வேதாந்தம் சத்தின் ஆனந்தமாகவும், சுத்த சித்தாந்தம் என்று சொல்லும் சித்தாந்தம் சித்தின் ஆனந்தமாகவும் சேர்ந்து சச்சிதானந்தம் சுத்த சச்சிதானந்தமாகின்றது என்று அந்த முடிவை கொடுத்திருந்தார் இறுதியில். அதை இறுதியில் சொல்லுவோம் என்று வைத்திருந்தேன். ஆகவே என்ன அருமை, நாங்கள் செய்யும் கிரியா யோகத்தில் கூட முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தின் முடிந்த முடிவான சச்சிதானந்தமும் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியினால் யோகி ராமையா மூலமாக. ஆகவே எங்களுடைய சத்குருவுக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சைவ சித்தாந்த வகுப்பை இன்று முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம.